மாவீர மகுடம். சாண்சரணி சிறப்பு படேனி சிறப்பு தளபதி லெப்டினல் ராகவன்.
வணங்குகிறோ மகாவீரரே.
1999 நவம்பர் 2 உலகின் செய்தி கதவுகள் எல்லாம் பொங்கி பிரவாகி ஓயாதலிகளின் வீச்சுக்கு வழிவிட்டன. உலக ராணுவ சரித்திரத்தில் நிலை பெற்ற ஓயாதலிகள் 3 தமிழகத்தின் சிறந்த போர் தளபதிகளில் ஒருவரான லெப்டினல் ராகவனையும் தன்னோடு இணைத்துக் கொண்டது. வெற்றி முரசு ஒட்டி சிங்களம் செய்த பெரும் போர் நடவடிக்கைகளின் போதெல்லாம் எதிர்த்து நின்று போரிட்ட புலிகளின் போர் தளபதி அவன். உலக வரலாற்றில் வேடுகளுக்கு பெரும் சரித்திர பதிவுகளாகிய தலைவர் அவர்களின் படை நடத்தல்கள் எல்லாம் முன்னின்று உடைத்த வீரப்புலியவன். அவன் ஓயாதிரிகள் 3 சரித்திரத்துக்காக தலை சாய்க்க அந்த சமர் பெருமைக்கு வெற்றியுடன் நிறைவு பெற்றது. ராகவன் இரவும் பகலும் ஓயாது உடைத்து வளர்ந்துவிட்ட சார்ல்ஸ் அணி சிறப்பு படையணியின் போராளிகள் எதிரி அரண்களை உடைத்து உட்புகுந்து புளியங்குளம் வரையும் கைப்பற்றி சற்று ஓய்வெடுத்த போது எங்கட சண்டையையும் வெற்றிகளையும் பார்த்து சந்தோஷப்பட ராகவன் என்ன இல்லாமல் போட்டாரே என்று அங்கலாய்த்தார்கள். எதிரி அவரை தடையிலேயே வீழ்த்தி போட்டான். பாவம் எதிரி, அவனுக்கு எப்படி தெரியும் ராகவன் என்னதான் இப்போவும் எங்கட மனசுக்குள்ள இருந்து எங்களை வழி நடத்துறாரு.
எங்கள் தலைவன் வழியில் எழுகின்றோம்.
அதுதான் உண்மையில் நடந்தது. ஆம், தான் இல்லாத வேலைகளிலும் வீரர்களை வெற்றியின் பாதையில் வழி நடத்தக்கூடிய வழிகாட்டலின் உயரிய தலைமை பண்பு தலைவன் வளர்த்தெடுத்த அந்த தளபதியிடம் இருந்தது. ராகவன் அற்புதமான ஒரு போராளி, ஆற்றல் மிக்க போர் தளபதி, எல்லோரையும் நேசித்தால் எல்லோராலும் நேசிக்கப்பட்ட ஒரு எரிய மனிதன். நீண்ட ஈடுநியற்ற விடுதலை போர் வரலாற்றில் அவன் ஒரு அத்தியாயத்தின் பதிவு. அவனின் வரலாற்றை எழுதுவதானால் இளப்போரில் 90களின் போரியலில் முக்கியமான வரலாற்று கட்டம் ஒன்றை எழுதியாக வேண்டும். அந்த காலகட்டத்தின் முக்கியத்துவமான போர்களில் எல்லாம் சரித்திரம் படைத்த வீரன் அவன். 1990-91 கால பகுதியிலே மாவட்ட ரீதியில் நடந்த சிறு சிறு தாக்குதல்கள் பலவற்றில் பங்கு கொண்டவன்றாகும். அந்த புலிக்குள் இருந்த இராணுவ ஆற்றல்களையும் போராட்ட பற்றியும் உறுதியையும் மணராற்றில் சிங்களப்படைகளின் ஒபரேசன் மின்னல் வெளிக்கொண்டது. பனி மாவட்டத்தின் படையணிகளில் பிரிகேடியர் தீபனின் வீரர்கள் 150 பேர் கொண்ட அணியில் சாதாரண போராளியாக ராகவனும் களமிறங்கினான். போராட்ட வரலாற்றில் மிகவும் கடுமையான போர்க்களங்களில் மின்னல் களமும் முக்கியமானது. ஆனிரவில் பாய்ந்த புலிகள் இயக்கத்தை பலவீனப்படுத்திவிட்டதாக கற்பனை செய்த சிங்களம் தமிழத்தின் இந்திய பூமியை ஆக்கிரமித்து விடுதலை போருக்கு முடிவு கட்ட வேண்டியது. 1000 என 2 நவீன ஆயுதங்களை ஒன்றிணைத்து சிங்களப்படைகள் போரில் குதித்தன. ரிகணிகளும் போர் விமானங்களும் இந்திய பூமியை அதிர வைக்க குண்டு மணியுள் குளித்தபடி மண் காத்த மரபர்களுள் ராகவனும் ஒருவனாக போரிட்டான். எந்த ஒரு புலி வீரனுக்கும் கடினமான போர்க்களம் அது. அந்த போர்க்களத்தின் ஒவ்வொரு நாளும் ராகவனை இனம் காட்டியது. உணவும் நீரின்றி நாட்கணக்காய் பொருட்ட பொழுதெல்லாம் சுறுசுறுப்பாக இயங்கி முன்மாதிரியாக செயற்பட்ட அந்த வீரன் செயல்கள் அந்த அணித்தலைவர்களுக்கு கூட உற்சாகத்தை கொடுத்ததென்றால் அது மிகையல்ல. மின்னல் காலத்திலேயே சமரின் குறுகிய நாட்களில் பிரிகேடியர் தீபன் அவர்களால் 7 பேர் கொண்ட அணியொன்றின் தலைவனாக்கப்பட்டார். ஒவ்வொரு புலிவீரனும் வரலாற்றில் பெருமை கொள்ளத்தக்க அந்த சமரில் பங்கு கொண்ட அந்த படையணியில் இறுதியாக திரும்பிய ஐவருள் ராகவன் ஒருவன். மின்னல் முடிந்து சில நாட்களிலேயே சிங்கள படைக்கு பேரிடி கொடுத்த முல்லைத்தீவு ராணுவ முகாமின் 3 கட்டை மினி முகாம் மீது பாய்ந்த புலி அணிகளில் ராகவன் 15 பேர் கொண்ட அணியின் பொறுப்பாளனாக இருந்தான். சிங்களப்படை 10 பேர் நண்பர்களும் பெருமளவான ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்ட அந்த தாக்குதலில் ராகவன் அணி தனது பணியை சிவனை செய்தது. 1992 ராகவன் நன்கு இனம் காணப்பட்ட அணித்தலைவனாகிவிட்டார். அவனது ஒவ்வொரு செயற்பாட்டிலும் அவனது ஆளுமை வெளிப்பட்டது. இந்த காலப்பகுதியில் அந்த வீரன் செய்த பல வெற்றிகரமான அதிரடி தாக்குதல்கள் சிங்கள படைகளை கதியிலங்கச் செய்தன. வண்ணாங்குளம், கொம்பாவை வெசட்டிக்குளம் என இந்த காலப்பகுதியில் மட்டுமே 13 மேற்பட்ட வெற்றிகரமான தாக்குதல்களில் அவன் பங்கு கொண்டான். குறுக்கிய காலத்திலேயே வளர்ச்சி கண்ட அந்த போர் வீரன் அப்போது 45 பேர் கொண்ட அணி ஒன்றின் பொறுப்பாளராக்கப்பட்டான். அணியிலே எதிரியிருந்த மூளை முடுக்கெல்லாம் அந்த புலிவீரனின் துப்பாக்கி சடசடத்தது. வழி நடத்தும் அவனின் குரல் ஒலித்துக் கொண்டிருந்தது. இரண்டாம் கட்ட கிளப்போரில் புலிகள் இயக்கத்தின் போரின் ஆற்றல் வெளிக்கொணரப்பட்டது. சிங்களத்தின் போர் அரசியல் அரங்குகளை அதிர வைத்தது. உலகின் உருவங்களை உயர வைத்த இந்திய பூமி ஒன்று, ஜால்தேவி ஆகியவற்றுக்கு எதிரான முறியடிப்பு சமர்கள், ஒபரேசன் தவளை ஆகிய காலங்களில் தனது அணியோடு முக்கிய சண்டைகளில் ராகவன் ஈடுபட்டு வெற்றியை காட்டினான். ஒவ்வொரு சண்டுகளிலும் அந்த புலியின் ஆளுமை புடமுடப்பட்டது. அந்த வீரனுக்கு அதிர்ஷ்டவசமாக எண்ணிலடங்கா சண்டை களங்கள் கிடைத்தன என்பதை விட அந்த இடங்களிலெல்லாம் அவனின் தேவை அவசியப்பட்டதென்றே சொல்ல வேண்டும். அதனாலேயே ராகவனின் சண்டை பட்டியல் நீண்டு கொண்டு போனது. வன்னியில் நிலை கொண்டிருந்த சிங்கள படைகளுக்கு ஒவ்வொரு முனிகளிலும் ராகவன் பாடம் போட்டினான். 1995 மூன்றாம் கட்ட விளஜுத்தம் மூண்டபோது ராகவனின் பணி யாழ்ப்பாணம் பெறவிருந்தது. குடாநாட்டை பிடிக்க தன் பலத்தின் முழுமையையும் திரட்டி இறங்கிய சிங்களத்தின் சூரிய கதர் நடவடிக்கை அங்குல கணக்கில் நகர வைத்த போர்க்களத்திலும் ராகவன் பொருட்டான். சூரிய கதிர் முடிந்து புலிகள் இயக்கம் முழுதாக வன்னிக்கு சேர்ந்து வந்த போது ராகவன் சார்ல்சரனின் சிறப்பு படையணியில் இணைக்கப்பட்டார். ராகவன் சார்ல்சரனின் சிறப்பு படையணிக்கு வந்ததும் அவனிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகள் அனைத்தும் மிகுந்த முக்கியமானவை. தலைவர் நம்பிக்கையோடு அவற்றை அவனிடம் ஒப்படைத்த போது முழு அக்கறை எடுத்து தனது கடின உழைப்பால் அவற்றையெல்லாம் நேர்த்தியாக செய்து முடித்தான். ஜாழ்ப்பாண குடாநாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த சிங்களத்தின் இராணுவ கற்பனைகளை அர்த்தமற்றதாக்கிய புலிகள் ஓய்ந்து விட்டார்கள் என்று பகற்கனவு கண்டவர்களுக்கு நெத்தி அடி கொடுத்த ஓயாதிரிகள் ஒன்றில் மிகவும் முக்கியமான பணி ஒன்று ராகவனிடம் ஒப்படைக்கப்பட்டது. உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றிக்காக இரவு பகலாய் உடைத்த தலைவர் அந்த பணியை அவரிடம் நம்பிக்கையோடு ஒப்படைத்த போது அதை திறம்பட செய்து முடித்தார். அந்த தளத்தின் பிரதான முகாமின் உயர் பாதுகாப்பு அரங்களை பிரித்தறிந்து உள்நுழைந்து அவற்றை கைப்பற்றுவதில் தான் வெற்றியின் நிச்சயத்தன்மை தங்கியிருந்தது. தலைவரின் நம்பிக்கைக்கேற்ப அவன் அதை வெற்றிகரமாக செய்து முடித்தார். அதனால் தளம் அவர்களது கைகளில் விழுந்தது. மோதல்கள், சண்டைகள், சமர்கள் என தமிழீழ போர் அரங்குகளிலெல்லாம் சுழன்றான் ராகவன். சண்டைகளால் ராகவன் புடமிடப்பட்டான் என்பதிலும் சண்டைகளை ராகவன் புடமிட்டான் என்பது பொருத்தமாக இருக்கும். அப்படித்தான் இருந்தது அவன் நிலைமை. அறிவாலும் அன்புவத்தாலும் போரியலில் அவன் உயர்ந்து நின்றான். தனது களச் செயற்பாடுகளில் அவற்றை வழிகாட்டி தலைவரிடம் தனிப்பட்ட விருப்பி விட்டான். தளபதி ஒருவருக்கான கடமைகள் அவனிடம் ஒப்படைக்கப்பட்டன. போர் முறையில் இறுக்கமான கட்டங்களெல்லாம் ராகவன் தேவைப்படுவான். படை நடவடிக்கைகள் இறுக்கமான கட்டங்களை சந்தித்த பல சந்தர்ப்பங்களில் அவற்றை உடைத்தெறிந்து அவர்களுக்கு சாதகமானிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நெருக்கடியான வேலைகளில் மூத்த தளபதியின் கண்களுக்கு தெரிபவர்களுள் ராகவன் முக்கியமானவன். இக்கட்டான வேலைகளில் நேரிலேயே களமிறங்கி நிற்கும் தலைமை பண்பு அவனிடம் இருந்தது. முதலங்க போர்களில் தனது போராளிகளுக்கு சண்டையில் வைத்தே சண்டை விளக்கும் தளபதி அவன் என்று ராகவனின் தலைமைத்துவத்தை நினைவுகூர்ந்தார் ஒரு தளபதி. 1997 ஜனவரியில் ஆனையரவு பரந்தன் படைத்தளத்துக்கு புலிகள் இயக்கத்தின் படையணிகள் பாய்ந்தபோது முக்கிய முனையொன்றில் ராகவனின் படை நடத்தல் அவனின் அதீத போராற்றலை வழிகாட்டியது. ஆனையரவு படைத்தளத்தில் புலிகளி பிரதான முகாம் ராகவனின் அணிக்குரிய இலக்காக இருந்தது. வேவு நடவடிக்கையின்படி திட்டமிடப்பட்டு உரிய முறையில் பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்பட்டன. ஆனால் கலர் நிலைமைகளோ தலைகளாக இருந்தன. எதிர்பார்த்ததற்கு முற்றிலும் மாறான காலநிலைமை. எதிரி உசாரடைந்தால் இவர்களது நகர்வுகளை அவன் அவதானித்து விட்டதை எதிரியின் செயற்பாடுகள் வெளிப்படுத்தின. ஒட்டுமொத்த சண்டையே குழம்பி விடுமோ என்று அச்சம் கொண்டவர்களை களத்தில் நேர்ந்து தனது இராணுவ அறிவால் துணிச்சலால் முடிவெடுத்து தனது இலக்கை வெற்றி கொண்டு 120 மில்லிமீட்டர் பீரங்கிகள் சிலவற்றை மீட்டுக் கொடுத்து வெற்றி வாக்கி சொல்லினான் ராகவன். போரியலில் உயர்ந்து நின்ற போர் தளபதி லெப்டினல் ராகவன் சிங்களத்தின் நம்பிக்கை நட்சத்திரமான ஜெய்சே குழு நடவடிக்கை சுக்குநூறாக அவருக்கு கடுமையாக உழைத்தார். ஜெய்சே குழுவின் தென்முனையில் பனிக்கே நீராவியிலிருந்து மாங்குளம் வரையிலும் வடமுனையில் கிளிநொச்சியிலும் ஒவ்வொரு அங்குல நிலத்திலும் அந்த தளபதி தன் உயிர் கொண்டு வீரம் பிரித்தான். அவன் உழைப்பின் அறுவடைதான் வரலாற்றில் பொறிக்கப்பட்டுவிட்ட புளியங்குளத்தின் புலிகள் இயக்கம் புரிந்த சாதனைகள். எதிரியின் பாரிய மரவழி படையெடுப்பை மறைத்து புளியங்குளத்திலே முகாம் அமைத்து நிலை கொள்வதென தலைவர்கள் முடிவு செய்த போது பிரிகேடியர் தீபனுக்கு துணையாக நின்று தள அமைப்புக்காக ராகவன் கடுமையாக தன்னை வருத்தினான். புளியங்குள முகாமில் தாக்குதல் அணிகள் பொறுப்பு ஏற்றிருந்த அவன் எதிரியை எதிர்கொள்வதற்கென சகல ஏற்பாடுகளை நேரில் நின்று செய்தான் செய்வித்தான். புளியங்குளத்தை புலிகளின் புரட்சி குளமாக மாற்றியதில் ராகவனின் உழைப்புக்கும் அவன் சிந்திய வியர்வைக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது. புளியங்குளத்தில் உடலை புலிந்துளைத்த ராகவனுக்கு ஓய்வு கிடைக்கவில்லை. ஓமந்தையில் ஜெயசி குரு படைக்கிறாய் உடலிய தாக்குதலில் பிரதான தாக்குதல் அணியின் தலைவனாக அவன் களமிறங்கினான். அந்த சண்டையில் கடின உழைப்பை தந்த ராகவனையும் அவனது அணியையும் ஓய்வுக்காக பின்னணிக்கு அனுப்பி வைத்தார் பிரிகேடியர் தீவர். ஆனால் விரைவிலேயே காலத்தை துறந்த முக்கிய நகல் ஒன்றை எதிரி ஆரம்பித்தார். அப்போது அங்கே ராகவன் தேவைப்பட்டான். போராளிகள் 30 பேரை மட்டுமே கொண்டு அணியோடு ராகவன் களமிறங்கினான். எதிரியை வழிமறித்து உடர்த்து பாதுகாப்பு நிலைகளை அமைக்கக்கூடிய பகுதியினூடாக ராகவன் தனது அணியோடு உட்புகுந்தான். கடுமையான சண்டை. இந்த கட்டத்திலும் விட்டுக் கொடுக்க எதிரி தயாரில்லை. களத்தில் ராகவன் என்றதால் எல்லோர் மனத்திலும் நம்பிக்கை. தங்களோடு ராகவனும் என்றதால் களத்தில் இருந்த போராளிகளிடம் உற்சாகம் பிறந்தது. இறுதியில் எதிரியை சின்னாவினமாக்கி அந்த கடினமான சண்டையை எல்லோரும் நம்பிக்கை வைத்தபடியே செய்து முடித்தார். அந்த புலிப்போர் தளபதி புளியங்குளத்தை புலி குகையாக்க உழைத்த அந்த வீரன் இறுதியில் சவாலாக வந்த எதிரியின் நகர்வை எதிர்கொண்டு அந்த புலி குகையை காத்தான். எதிரிக்கு புலிகள் பற்றி பாடம் புகட்டினான் அவன். போரியலில் முதிர்ச்சி பெற்றிருந்த அந்த வேங்கை எதிரியாலும் நன்கு அறியப்பட்டான். ராகவன் என்றால் யார் என்பதை தனது படை நடத்தல் மூலம் எதிரிக்கு சொல்லி வைத்திருந்தான் ராகவன். ராகவன் நிற்கும் பகுதி என்றால் எதிரி அதீத கவனம் எடுப்பான். ஏனென்றால் ராகவனிடம் பாடம் படிப்பதற்கு சிங்கள தளபதிகளால் இனியின் உயிர்விலை செலுத்த முடியாதிருந்தது. 1998 அக்டோபர் மாதத்தில் ராகவனின் சுமை இரட்டிப்பானது. ஓயாதைகள் 2 இயக்கம் தயாரித்துக் கொண்டிருந்த காலப்பகுதி அது. ஓய்வறக்கமின்றி திரிந்தான் ராகவன். முன்ன நிலைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கவனித்து கண்காணித்து அவற்றின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது, பயிற்சியில் ஈடுபட்ட போராளிகளை உற்சாகப்படுத்தி அதை திறம்பட செய்விப்பது என எல்லாவற்றிலும் அவன் கடுமையாக ஒழித்தான். ஓயாளர்கள் 2 சில மாதங்களின் பின் ராகவன் சார்ல்ஸ் அணி சிறப்பு படையின் சிறப்பு தளபதியாக தலைவர் நியமித்தார். தலைவரால் பல எதிர்பார்ப்புகளோடு வளர்க்கப்பட்ட புகழ்பூத்த படையணியொன்றுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட ராகவன் தலைவரின் எதிர்பார்ப்பை திறம்பட செய்து முடிக்க வேண்டும் என்ற பேரவாவோடு மேலும் மேலும் கடுமையாக ஒழித்தான். படையணிக்கு புதிதாக வந்த போராளிகளை வைத்து அந்த சண்டை படையணியின் போர்த்திறனை மேலும் மேலும் வளர்க்க ராகவன் அயராது பாடுபட்டான். அவனது உழைப்பின் அறுவடைக்காரனாலும் வந்தது. ஓயாதலிகள் 3 தாக்குதல் திட்டம் விளங்கப்படுத்தப்பட்டது. பிரதான சண்டை முனையொன்றின் நேரடி தளபதியாக ராகவனை தலைவர் நியமித்தார். நம்பிக்கையோடு தலைவர் தன்னிடம் ஒப்படைத்த பணியை தனது படையணியை வைத்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்காக அவனது மூளை இடையறாது சிந்தித்தது. விடுதலை களத்தில் ஓயாத சுழன்ற அந்த புயல் ஓயாளர்கள் 3 அத்தியாயத்தை திறந்து வைத்தது. பிரதான முனியன்றின் ஊடாக களத்தை திறந்தது. ராகவனின் சார்ல்ஸ் அணி படையணி சண்டை இறுக்கமான சூழலில் சிக்கியிருந்தது. போராளிகள் தடுக்க தடுக்க ராகவன் எப்போதும் போலவே தனக்கான செயற்பாட்டில் முன்னேறினான். குண்டு மலைக்குள் குளித்தபடி சண்டை அணியின் முன்வரிசையில் தளபதி நின்றான். குண்டொன்று நீராயவன் நெற்றியை துளைக்க ராகவன் வீழ்ந்தான். பறிபோக இருந்த எத்தனையோ வெற்றிகளை மீட்டு தந்த அந்த வீர தளபதி அமைதியாக அந்த வேளையில் உறங்கி போனான். சார்ல்ஸ் அணி சிறப்பு படையணி சிறப்பு தளபதி லெப்டினன்ட் ராகவனின் மாவீர முகுடம் கேட்டோம்.
தாயின் மடியில் பகைவன் தலையா ஈழ தமிழர் வாழ்வே விழி நிலையா சந்தனியின் படைகள் நகரும் சாவின் மடியில் தடைகள் எரியும் வாழ்வா சாவா எது வென்றாலும் வரலாறும் புலிகள் எழுதும்
தொந்தைய நாகதிக 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 தொந்தொன்றத்தானா தொந்தைய நாகதிக 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 தொந்தொன்றத்தானா
செய்கின்றோ
நாங்கள் விழ மாட்டோம், சங்கன் படையின் களமாட்டோம், விட்டடா பகையை கொள்ள மாட்டோம், நம் வீதியில் அவனை விட மாட்டோம்.
தாயின் மாட்டியில் பகை வந்தாலயா, விழ தமிழர் வாழ்வே எழி நிலையா.
அவனை விட மாட்டோ.
புயலாய் வழியை நடக்கின்றோம், எம் பூமிய நெஞ்சில் சுமக்கின்றோம், அயல்கள் விடியும் நடக்கின்றோம், சங்கன் படையாய் திரைகின்றோம்.
தாயின் மடியில் பகை வந்தாலயா, இள தமிழர் வாழ்வில் கிளி நிலையா.
தொந்தைய நாகதகை 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 தொம் தொம் தானா, தொந்தைய நாகதகை 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 தொம் தொம் தானா.
தமிழர் நிலமே விடியல் காண போகின்றோ, வீழும் பொழுதும் தாயின் மடியில் வீழ துடிக்கின்றோ.
வீரம் வளரும் அலைவன் வழியில் பஜனம் தொடர்கின்றோ, விரைவில் பகைவர் புகைகள் முழுதும் எரியும் நடக்கின்ற.
வயலும் கடக்கின்றோம், எம் காலிலே வகையை மிதிக்கின்றோம், ஆடும் காற்றால் மிதக்கின்றோம், சங்கனி படையாய் சிரிக்கின்றோம்.
தாயின் மடியில் பகை வந்தாலயா, இள தமிழர் வாழ்வே கிளி நிலையா.
பாயும் புள்ளி முன் பகையே படினும் பனி போல் அந்த மலையே விலகும்.
சாசந்தனியின் பாட்டைகள் நகரும், சாவின் மடியில் தடைகள் எரியும். வாழ்வா சாவா எதுவென்றாலும் வரலாறொன்றை புலிகள் எழுதும்,
வரலாறொன்றை புலிகள் எழுதும்.
தானா.